இன்றைய சூழ்நிலையில் உலகை காக்கக்கூடிய சக்திகளை
நாம் எப்படி பெருக்கி பழக வேண்டும் என்பதை அன்றே குரு தெளிவாக உணர்த்தியுள்ளார்கள். ஒரு வீட்டிலே கர்ப்பம் என்று தெரிந்தாலே அந்த குடும்பத்தில் ஒரு அனைவரும் சரி, அந்த தாயும் சரி, மகரிஷிகளின் அருள் சக்திகளை அதிகமாக அங்கே சேர்க்க செய்து கருவில் வளரும் அந்த சிசு அகஸ்தியின் பெற்ற நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்க வேண்டும். அவனுக்கு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோருமே அந்த ஒரு 10 மாதம் ஒரு விரதம் போன்று அந்த அருள் சக்திகளை அதிகமாக அந்த தாய்க்கும் சரி அந்த சிசுவுக்கும் சரி பிறக்க செய்து உயர்ந்த ஞான குழந்தைகளாக உருவாக்க வேண்டும். அந்த உலக ஞானம் அந்த குழந்தை அது பெற வேண்டும். இந்த உலகை காத்திடும் அரும்பெரும் சக்தியாக அது வளர வேண்டும் என்று அந்த தாய் எண்ண வேண்டும். மற்றவர்களும் இந்த உணர்வுகளை செவிவெளி அந்த தாய்க்கு ஓதப்பட்டு இதுபோன்ற தத்துவ ஞானிகளாக உருப்பெற செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது. இப்படி ஆயிரக்கணக்கில் நாம் இதுபோன்ற ஞான குழந்தைகளை நாம் உருவாக்கினோம் என்றால் அவன் பார்வையால் அவன் குழந்தையாக பிறந்த பின்பு இந்த வீட்டிலும் சரி, அந்த தெருவிலும் சரி, ஊரிலும் சரி, கஷ்ட நஷ்டங்களை போக்கக்கூடிய அவனுடைய மூச்சலைகள் பட்டாலே தீமைகள் அகலக்கூடிய சக்தியாக அவன் வருவான், வளருவான். இந்த விஞ்ஞானத்தில் விளைந்த நச்சுத்தன்மைகளையும் போக்கக்கூடிய சக்தியாக அந்த உணர்வுகள் விளைந்து அந்த குழந்தையின் ரூபத்தில் வரும். அது மட்டுமல்ல, இதே போன்று வளர்ச்சி அடைந்து கூட்டு தியானத்தின் மூலம் மகரிஷிகள் அருள் சக்திகளை எல்லோரும் சேர்ந்து அந்த உடலிலே ஒவ்வொருவருக்கும் இது வலுக்கூட்டிய பின் தீமைகளை அகற்றிடும் சக்தியாக இந்த மூச்சலைகளை இந்த பூமி முழுவதும் அருள் மகரிஷிகளின் அருள் சக்தி படர வேண்டும் என்று இப்படி இந்த உணர்வுகள் அந்த எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக இவ்வாறு கூட்டமைப்பாக சேர்ந்து இந்த அலைகளை பாய்ச்ச பாய்ச்ச இந்த காற்று மண்டலத்தில் பரவிக்கொண்டிருக்கும் நச்சுத்தன்மைகளையும் இங்கிருந்து அகலச் செய்து, அதாவது இந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் ஈர்க்க, அந்த உணர்வுகள் இந்த காற்று மண்டலத்தில் பெருக, அந்த உணர்வுகளுக்கு அது வேறு இடம் ஈர்ப்பில்லாதபடி நகண்டு செல்லுவிடும். அப்படி நகண்டு செல்ல செய்தால்தான் இந்த காற்று மண்டலமும் புனிதமடையும், நாம் வாழக்கூடிய இந்த நிலையும் ஓரளவுக்கு நம்மால் அது தூய்மையான நிலையில் கொண்டு தீமையற்ற உலகாக நோயற்ற உலகாக உருவாக்க முடியும். ஆக இதுபோன்று நாம் அவசியம் நாம் இருக்கும் இடத்திலும் தெருவிலும் அந்த அரும்பெரும் சக்திகளை மகரிஷி சக்திகளை நாம் பாய்ச்சி ஆக வேண்டும். இப்பாய்ச்சி நாம் இந்த உலகை காத்திடும் சக்தியாக உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் வளர வேண்டும். ஆக நம்மையும் காத்து இந்த ஊரையும் காத்து உலகையும் காக்கக்கூடிய சக்தியாக நாம் இப்படி செயல்பட வேண்டும். ஆக இப்படி செய்தால்தான் இதற்கு பேர்தான் தவமே தவிர காட்டிற்குள் சென்று நான் தனியாகவோ அல்லது பூஜை உரிமைக்குள் அமர்ந்து நான் தெய்வத்தின் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தால் அது தவம், அது தவமாகாது. அதே சமயத்தில் நம் குடும்பத்தில் அதாவது நம்மை போன்ற மற்ற நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்களிடம் இதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நாம் அவர்கள்பால் நினைவை செலுத்தி இந்த உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து மகரிஷியின் அரிசக்தி அவர்கள் பெற வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் அறியாது அவர்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் தீமைகள் கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்ற இந்த உணர்வை பாய்ச்சி இதை ஒரு பரிச்சாந்தரமாக நாம் செய்து இதை செயல்படுத்தினோம் என்றால் நம்முடைய உணர்வுகள் அங்கே பாய்ந்து அங்கே அந்த துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் அகண்டு அங்கே மகிழ்ச்சி உண்டாவதை நாம் பார்க்கலாம். அந்த மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நிலை வரப்பட போகும்போது நமக்கும் அதை எண்ணி அந்த உணர்வு எடுக்கப்பட போகும் வலு கூடுகின்றது, நமக்கும் அந்த பேரானந்த நிலை வருகின்றது என்று பார்க்கலாம். சில பேர் நாம் இப்படியெல்லாம் சாமி சொல்லுகின்றார், எத்தனை பேர் என்னை கடனை வாங்கிக் கொண்டு திரும்ப தரமாட்டேன் என்கிறார்கள், ஒரு சில பேர் ஏமாற்றுகின்றார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் காசை கொடுக்கின்றார்கள், என்னை நான் போய் கேட்டால் என்னிடம் பொய் சொல்லுகின்றார்கள், வைத்துக் கொண்டே இல்லை என்று சொல்கிறார் என்று இவர்களுக்கெல்லாம் நான் எப்படி நல்லது எண்ணுவது என்று இப்படி கேட்கின்றார்கள். ஆனால் இயற்கையுடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்றால் நல்லவர்கள் பாசம் கொண்டு உதவி செய்தால் அவர்களுக்கு திருப்பி செல்லக்கூடிய செலுத்தக்கூடிய எண்ணம் அந்த வறுமையால் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இல்லை. பொய் சொல்லக்கூடிய அந்த வறுமையின் காரணமாக பொய் சொல்லுகின்றார்கள். ஆனால் ஒரு போக்கிரிடம் அந்த பணத்தை அவர் வாங்கியிருந்தார்கள் என்றால் அவன் அதட்டி உருட்டி மிரட்டுகிறான் என்றால் எதையாவது அடமானம் வைத்து கூட அவனுக்கு காசை உடனே கொடுத்து விடுவார்கள். நாம் என்ன நினைப்போம், நாம் பாசத்துடன் அன்புடன் பண்புடன் அவனுக்கு உதவி செய்கின்றேன், ஆனால் எனக்கு காசை தரமாட்டேன் என்கின்றான், குற்றவாளியாக இருக்கின்றான், கொலைகாரனாக இருக்கின்றான், போக்கீர்த்தனம் பண்ணுகின்றான், அவனுக்கு வாங்கிய கடனை உடனே செலுத்துகின்றான். இது என்ன உலகம் என்று நாம் இந்த வேதனைப்படும் நிலையில் வருகின்றது. அவர் இதுபோன்று இல்லாதபடி நாம் நமது குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் அத்தகைய இயல்பான நிலைகள் அவர்கள் செயல்படுத்தினாலும் கூட அந்த அருள் மகிழ்ச்சியின் அருசக்தி அவர்கள் பெற வேண்டும். அவர் தொழில் முழுவதும் படர வேண்டும். அவர் சிரமங்கள் அகல வேண்டும். அவர்களுக்கு அந்த நல்வழி கிடைக்க வேண்டும். அந்த மெய்ப்பொருளுக்கான அரும்பெரும் சக்தி கிடைக்க வேண்டும். அவர் வருமானம் பெருகி நம்முடைய பணத்தை திரும்ப செலுத்தக்கூடிய சக்தி அவர் கிடைக்க வேண்டும் என்று இந்த உணர்வுகளை நாம் செலுத்த செலுத்த அவருடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கி அவருக்குள்ளும் அந்த வருமானம் பெருகப்பட போகும்போது அந்த உயர்ந்த உணர்வு கொண்டு அவர் நம் பணத்தை திரும்ப செலுத்தக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து நமக்கும் இது கிடைக்கும். ஆனால் இதில் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நமக்கு லாபமாகின்றது. அவருடைய குற்றமோ வேற குறைகளோ தவறான உணர்வுகளோ நமக்குள் வருவதில்லை. அவருடைய வறுமை நம்மை தாக்குவதில்லை. இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த உண்மையின் உணர்வுகளை எதன் வழி நாம் செயல்படுத்த வேண்டும், ஞானிகள் காட்டிய உணர்வுகளை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து எனல் குருநாதர் காட்டிய வழி நான் இதை செயல்படுத்த போகும்போது அந்த ஞானிகள் எப்படி அவர்கள் சந்தர்ப்போசத்தால் நுகர்ந்த உணர்வுகளை ஒளியாக மாற்றுகின்றார்கள் என்று அதை நான் பார்க்கின்றேன். ஏன் உங்களாலும் பார்க்க முடியாத உங்களாலும் இதை காண முடியும். அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் தவம் இருந்து கண்ணை மூடி தியானித்து இருந்து இது பெறுவதல்ல. அந்த உயர்ந்த உடலை எடுத்து மற்றவர்களுக்கு இதுபோன்று சொன்ன முறைப்படி பாய்ச்சி அவர்களுக்குள் அந்த பேரானது நிலைவரப்பட போகும்போதுதான் அந்த உணர்வை ஒளியாக மாற்றிய அந்த ஞானியின் உணர்வை நான் பார்க்க முடியும். அந்த மகரிஷிகள் யார் யார் என்று அதையும் அறிய முடியும். அந்த மண்டலத்தினுடைய சப்தரிஷி மண்டலத்தினுடைய உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நான் பார்ப்பது போன்று இன்றும் சிலர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். தெரியத்தான் செய்கிறது. ஆனாலும் சந்தேகம், நான் பார்க்கின்றேனா அல்லது என்னுடைய எண்ணம் தான் இப்படி தெரிகிறதா என்று வினாக்களை எழுப்பிக் கொண்டிருப்பதால் அவர்களால் அதை உணர முடியவில்லை என்று பார்க்கலாம். இரவிலே படுக்கப்பட போகும்போது இந்த உணர்வின் இயக்கங்களை, அதாவது சில பேர் பகலிலே மற்ற உணர்வுகளை சுவாசித்து அதிர்ச்சி தரக்கூடிய இதுபோன்று இன்னல் படக்கூடிய உணர்வுகளை நுகர்ந்திருந்தார்கள் என்றால் இரவிலே அச்சுறுத்தும் உணர்வு கொண்டு திடீரென்றவர்களுக்கு உணர்வுகள் இயக்கப்பட்டு முழிப்பார்கள். ஆனாலும் இந்த மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை அதே கணத்தில் அதை எடுத்து ஈஸ்வரா என்று புருவமத்தில் எண்ணி அந்த மகரிஷியின் அரிசக்தி நான் பெற வேண்டும், அந்த மகரிஷியின் அரிசக்தி என் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் பெற வேண்டும், என்னை அறியாது இந்த இயக்கக்கூடிய தீயமிருந்து நான் விடுபட வேண்டும், மனபலம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று அந்த உணர்வுகளை சிறிது நேரம் எடுத்தோம் என்றால் அந்த அச்சுறுத்த உணர்வுகள் எப்படி நம்மை திடீரென்று அச்சுறுத்த அந்த பயத்தை ஓட்டி நம்மை திடீரென்று முழிக்க செய்தோ இதே போன்று இந்த ஞானிகள் உணர்வுகளும் அந்த அச்சுறுத்த உணர்வுகளை அடக்கி அந்த மனபலம் கொண்டு அதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக அது இயக்க செய்யும். என்றால் அச்சுறுத்தும் உணர்வு எப்படி இயக்குகின்றதோ அதே போன்றுதான் ஞானிகள் உணர்வும். அவர்கள் தைரியமானவர்கள், வலிமை மிக்கவர்கள், ஆற்றல் மிகுந்த சக்தி பெற்றவர்கள். ஆக இதுவும் உணர்வுதான், அதுவும் உணர்வுதான். அதுவும் இயக்கத்தான் செய்கின்றது, இதுவும் இயக்கத்தான் செய்கின்றது. இயக்கத்தின் பால் ரெண்டையும் பார்த்தால் ஒன்றுதான். ஆனால் அந்த பயத்தின் உணர்வை நாம் எடுப்பதற்கு பதிலாக பயத்தை நீக்கிய உணர்வு வழியாக மாற்றிய அந்த உணர்வுகளை நாம் பெற்று பழகினோம் என்றால் இந்த அச்சுறுத்தும் உணர்வுகள் நமக்குள் இயக்காது. மனபலம் கொண்டு தைரியமாக நாம் செயல்படக்கூடிய அந்த வலிமை மிக்க உணர்வு வரும். என்றால் இந்த உலக வாழ்க்கையில் யாருமே தவறு செய்ய வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இல்லை. தவறு செய்யக்கூடிய நிலை யாரும் இல்லை. அவர் அறியாத இயக்கக்கூடிய உணர்வு தான் அவ்வாறு செயல்படுத்துகின்றது. ஞானிகள் காட்டிய வழியில் நாம் இந்த உண்மைகளை உணர வேண்டும். எந்த ஞானியும் பிறக்கும் பொழுதே ஞானியாக பிறக்கவில்லை. தெரிந்து நாங்கள்லாம் ஞானியாக வேண்டும் என்று தவம் இருந்தும் ஞானியாகவில்லை. அவர் சந்தர்ப்போசத்தால் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியை அவர்கள் பெற்று அதே போன்று மற்றவர்களையும் சந்திக்கும் பொழுது அவருடைய கஷ்ட நஷ்டங்களை உற்று பார்த்து அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும், அவள் மகிழ்ந்து வாழ வேண்டும், அவள் அந்த ஆற்றல் மிகுந்த சக்தி பெற வேண்டும், அவர் வாழ்க்கையை உயர்நிலை பெற வேண்டும் என்று இப்படி எண்ணி எடுத்து வளர்த்து கொண்டவர்கள் அந்த நிலையில் அவர்கள்தான் அந்த ஞானியாக கூடிய தகுதி பெற முடிகின்றது. இதே போன்றுதான் ஒரு வித்து எப்படி அது தன்னுடைய சத்தை எடுத்துக்கொண்டு அதை சீராக வளர்த்தால் அது முழுமை அடைகின்றதோ இதுபோன்று நாம் நமது குருநார் காட்டிய வழியில், அவள் மகரிஷியில் காட்டிய வழியில், சப்தரிஷியில் உபதேசித்த வழியில், அந்த ஞானத்தின் வழியை நாம் கடைபிடித்து இந்த வழியில் நாம் இதை பெற்றோம் என்றால் அந்த உயர்ந்த சக்தி அது பெறக்கூடிய தகுதி பெறுகின்றோம். இதை எளிதில் பெறக்கூடிய மார்க்கம்தான். இது சிறிது காலத்துக்கு நாம் இதை செயல்படுத்தினோம் என்றால் தன்னிச்சையாக இந்த ஆற்றல் கூடி வருவதையும் உயர்ந்த நிலைகள் பெறுவதையும் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக அரும்பெரும் ஞானிகளாக நாம் வளருவோம். இது நிச்சயம் நம்மால் முடியும். இதில் ஒன்றும் சிரமம் இல்லை என்று குரு இந்த விளக்கங்களை சொல்லி நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.
நாம ஒரு குடும்பத்தில் ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்க, அந்த கருவுற்றுக்கான பிரிஞ்சிச்சான்னா 90 நாளுக்குள்ளுக்கு இதே மாதிரி எடுத்து அந்த கருவில் வளரும் குழந்தைக்கு இந்த மகிழ்ச்சியான சக்தி பெறணும் அப்படின்னு அந்த உணர்வுகளை நாம் எடுத்தது குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த பெற செய்யணும். கர்ப்பமா இருக்கும் தாய் அந்த எண்ணங்களை தனக்குள் பதிவு செய்யணும். அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெறணும், மலரை போல மனம் பெறணும், உலகை அறிவு பெறணும், உலக ஞானம் பெறணும் அப்படின்னு இதை எண்ணி நாம் அதை எழுத்து வரும்போது உலகை காக்கணும் உணர்வின் தன்மை அதனுடைய விளை வேணும் அப்படின்னு அதை எண்ணிச்சுன்னா அந்த குடும்பத்தில் இதே மாதிரி செய்து பாருங்க, அந்த அது பெரிய தத்துவ ஞானியே வளரும். அப்ப நாம் அந்த குழந்தைகள் வளர்ந்து வளர ஆரம்பித்தாலோ அந்த குழந்தையும் சக்தியினால வரும் அறிவால் அந்த குடும்பத்தில் இருக்கிற தீமைகள் ஆகணும். இப்படி நாம் ஆயிரக்கணக்கானுடைய நிலைகளை நாம் வளர்க்க ஆரம்பித்தால் விஞ்ஞான அறிவால் வளரும் தீமைகள் அகற்ற நிலை பெறும். ஆனால் நாம் உலகையும் காக்கிறோம் தன்னையும் காக்கிறோம், இந்த நிலைகள் உருவாக வேண்டும். ஏன்னா இந்த காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மைகள் அதிகமா இருக்கு. இதை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் பிறருடைய கஷ்டங்களை நாம் சொல்றோம் கேட்கிறோம். அவர்களிருந்து விளைந்த கஷ்ட அலைகளை சூரியன் காந்த சக்தி இது கவர்ந்து இங்க அலைகளாக வச்சிருக்கு. அதே சமயம் இதே போல நாம கூட்டு தியானங்கள் இருந்து எல்லோருக்கும் இந்த நிலை பெற வேண்டும் என்று இதுகளை பதிவு செய்யும் போது நமக்குள்ளும் பதிவா இருக்கு, அதுவும் பதிவா இருக்கு. இப்ப நம்ம உடலுக்குள்ள அந்த ஞானி உணர்வு பரப்பும் போது நமக்குள் தீமை விளைவிக்கும் ஒழுங்கு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம எண்ணங்களை அதிகமாக நிலைகளை பெரிதளிக்கும் போது இந்த காற்று மண்டலத்தில் கலந்துள்ளதையும் இதை ஈர்க்கும் தன்மையை குறைக்கப்படும் போது இது அகன்று சென்றுவிடும். இப்ப ஒரு தெருவே இருக்குது என்றால் இந்த நிலைகளை நாம் மாற்றும் போது இதை மாற்றி அமைக்கும் சக்தி கிடைக்கும். ஆகினாலே நாம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம குரு அருளை நமக்குள்ளும் நமக்குள் வளர்த்துக் கொண்டதை உலக காக்கும் நிலைகளுக்கு நாம் வரணும். நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் இத்தன்மையை நாம் பரப்பி பழகணும். நாம் நண்பர் குடும்பங்களில் போனாலும் அவருக்கு தெரியவே வேண்டாம், நீங்க கொஞ்ச நேரத்தோட அந்த குடும்பம் இப்படி என்ன மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும்னு தியானிங்க, நீங்க இந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும்னு தவம் இருந்து சொல்லுங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வாங்க. இப்படி நீங்க சொல்லிட்டு வர 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 ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரை இது மாதிரி செய்யுங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அதுல உங்களுக்கு சந்தோஷமா வரும். அவங்களுக்கு தெரியாம செய்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கலாம்னு உங்களுக்கு சந்தோஷம் வரும். இந்த மாதிரி நாம ஒரு அந்த உணர்வை நமக்குள் எடுத்து பழகணும். இது நாம் செய்ய செய்ய இதுல சில பேர் குறுக்கமா சொல்லலாம், நான் இவ்வளவு கடன் எல்லாம் கொடுத்த என்ன எழுத்து பேசிட்டு இருக்கேன், எப்படிங்க அவனை நினைக்கும் போதெல்லாம் என் கஷ்டமா வந்துகிட்டு இருக்க, நான் இதெல்லாம் செய்த எனக்கு ஏமாற்றி போட்டான், என்ன செய்யறதுங்க எப்படி செய்யறதுங்க அப்படின்னு இதெல்லாம் இது விட்டுருவாங்க, இதை பிடிச்சிடுவாங்க. அத இதெல்லாம் மாத்தி நாம இதை சொல்லிட்டே வாங்க. இந்த உணர்வுகள் எவரால் நாம ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல அவங்க கிட்ட இல்ல ஏமாத்தான் கையில இருந்தா முதல்ல தாராளமா வந்து செலுத்திடுவாங்க. அவருடைய சந்தர்ப்பம் நினைச்சு கையில இல்லைன்னா எப்படியும் ரெண்டு பொய் சொல்லியாவது தப்பிப்பாங்க. ஏன்னா நல்லவங்க கிட்ட ஒரு போகி நீ வச்சுட்டு நீ கொடுக்கல என்ன பண்றோம் பாருங்க, எதையாவது அடமான ஒண்ணு அங்க வச்சிடும் பாரு, அவனு கொடுத்த நம்மளை ஏமாத்தலாம் பாருன்னு அச்சுத்தரும் அச்சுறுத்தும் உணர்வுக்கு அடிமையாகுது. பாசத்தின் நிலைகளே அது என்ன செய்யுது, இந்த வறுமை நம்மளை ஏமாத்த சொல்லும். ஆகினாலே இதை நாம தெரிந்ததுதான், நாம இந்த அருளை பெற்று அவங்க குடும்பத்துல இந்த நிலை பெறணுங்கிற உரப்பும் போது நாம் சொல்லும் போது செயல்படும் போதெல்லாம் அவங்க திருமங்களை மாற்றும், அவளுக்கு நல்ல வழியும் காட்டும். இதை மனிதர் வைத்து நாமோ நம்ம குருநாதர் காட்டிய அறுவழியில் இதை நாம் வழிநடத்தி கொண்டு போவோம். இதை நாம இந்த இப்ப இங்க வந்திருக்கிற 60 பேருனாலும் இந்த 60 பேர் நாம செயல்பட்டா போறோம். நாம் எங்கெல்லாம் எந்தெந்த குடும்பம் சிரமம் இருந்தாலும் கூட அந்த சிரமம் இருக்குன்னு வாயிலே சொல்லாதே, உடனே மகிழ்ச்சியா சக்கிய நான் தரவும் தியானிங்க. நீங்க அதே சமயம் இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு தவம் இருக்கு, அந்த தவம் நமக்குள் வளரும். இந்த எண்ணம் நாம் என்ன அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தில் கஷ்டம் நம்மை சாராது. இந்த நல்லா இருக்கிற உணர்வு இங்க வளர்ப்பும் போது அந்த உணர்வு நமக்குள் வளராது, தடுக்கப்படும். இது தவம். அதனால இதை நாம ஒவ்வொரு நாளும் நாம இந்த வந்தவங்க நீங்க இதை செய்தீங்கன்னா நீங்க பார்க்கணும்னு விரும்புற அந்த சப்தரிஷி மண்டலமும் நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்மளுக்கு அந்த ஞானிகள் உரு பெற்றிருந்தாங்களோ அந்த உணர்வு ஒளியாக மாற்றும் நிலைகளை நீங்க பார்க்கலாம். நான் பார்க்கிறேன், நீங்க பார்க்கலாம். இப்பவும் சில பேருக்கு தெரியுது, ஆனா தெரிஞ்சாலும் இது நிஜமா பொய்யாங்கிற சந்தேகம் உள்ளுக்கு மாட்டிக்கிட்டே இருக்கும். நான் பார்க்கறேன் நிஜமா, என் எண்ணம் தான் இயக்குதா அப்படிங்கிற இந்த வினாக்கள் இருக்கு. நாம நமக்குள் அந்த எப்படி அச்சுறுத்து உணர்வுகளை கேட்டும் போது அச்சுறுத்து உணர்வு வந்தப்பும் இரவிலை புலனும் போது அச்சுறுத்து உணர்வு நம்ம இயக்குது. மெய்ஞான உணர்வு நமக்குள் இருக்கும்போது அச்சுறுத்து உணர்வை அடக்கிய பின் அச்சுறுத்து உணர்வு அந்த மெய்ஞான உணர்வு நமக்குள் அது தெரியுது. இது தெரியறது போன்றுதான் அதுவும் தெரியுது. அதனாலே இந்த 3 லட்சம் பேரை சந்தித்த உணர்வுகள், இதெல்லாம் சந்திக்க செய்து உலகம் எப்படி இயக்குது. எவரும் தவறு செய்யவில்லை, எவரும் தெரிந்து ஞானி ஆகவில்லை. நான் ஞானி ஆக வேண்டும் என்று தெரிந்து ஞானி ஆகவில்லை. பிறருடைய நிலைகளை நல்லா ஆக வேண்டும் என்று உணர்வை செலுத்தும் போதுதான் ஞானி ஆகின்றார்கள். பிறருடைய தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணும் போதுதான் முதல்ல அந்த ஞானியாக முடிகின்றது. கடைசியில் தான் உருப்பெற்ற ஒரு பொருளை உருவான பிற்பாடு அந்த வித்தை உருவாக்குவது போலதான் நமது வாழ்க்கையில் அதை கடைபிடித்து நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்றும்போது நாம் அந்த மண்டலத்தின் நிலையை அடைகின்றோம், அந்த உணர்வை பெறும் தகுதியும் பெறுகின்றோம். அதனால இது எல்லோரும் எளியில் பெற முடியும். ஒன்னு அப்படி ஒன்னும் சிரமம் இல்லை. காட்டுக்குள்ளுக்கு தவம் இருந்து நான் ஆண்டவன் அருளை பெறப்படும் நடக்காது. நம்ம உடலே பெரிய காடு. இந்த காட்டுக்குள் வாழ்ந்த பல உயிரினங்களை கொன்று புசித்திருக்கிறோம். அதுல புலியருக்கு கரடியருக்கு ஒன்றை ஒன்று தப்பித்துக் கொள்ள, புலியை பார்த்த உடனே மான் ஓடுறதும், பூனையை பார்த்த உடனே எலி ஓடுறதும், நரியை பார்த்த உடனே மாடு ஓடுறதும் இப்படி இருக்கிறது போலதான் நமக்குள். இது பெரிய காடு. அந்த தாவர இனத்தின் சத்தை எடுத்துதான் இந்த உணவின் அணுக்கள் விளையுது. இதில் தீமை என்ற உணவின் தன்மை நமக்குள் வரும்போது புலி போல உணவின் விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் வழிந்து விட்டால் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை கொண்டு சாப்பிடும்.
நம் உடலே ஒரு பெரிய காடாக இருக்கின்றது. கரடியும் இருக்கின்றது, புலியும் இருக்கின்றது, எலியும் இருக்கின்றது, பூனையும் இருக்கின்றது, நரியும் இருக்கின்றது, மானும் இருக்கின்றது என்று காற்றுக்குள் எப்படி மிருகங்கள் ஒன்றை ஒன்று வலுகொண்டதை பார்த்து வலுபற்றது அஞ்சு ஓடுகின்றதோ, எத்தனையோ நாம் பல உணர்வுகள் எடுத்துக்கொண்டது அனைத்துமே ஒன்றை ஒன்று அது வலுகொண்ட நிலையில் வலுபற்றதை தாக்கிடும் நிலையாக நம் ரத்தங்களிலும் சரி உடலுக்குள்ளும் சரி இதுபோன்ற எதிர்மறையான நிலைகள் இயங்கக்கூடியதுதான். அங்கு ராமாயண காவியத்தில் ராமன் வனவாசம் சென்றான் என்றும், அப்படி வனவாசம் செல்லப்பட போகும்போது அங்கே அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தன்னுடைய சகோதரனாக அந்த சகோதர தத்துவத்தை வளர்த்து கொண்டான், நண்பனாக்கும் உணர்வுகளை அவன் எடுத்து தனக்குள் விளைய வைத்தான் என்று அங்கே காட்டுகின்றார்கள் தெளிவாக. இதுபோன்று நாம் இந்த உடலுக்குள் பகமை என்ற நிலைகள் வராதபடி, அது ஒன்றுக்கொண்டு போர் என்ற நிலையில் எதிர்மறையாக இயக்க சக்தியாக மாறாதபடி, மகரிஷியின் ஞானிகள் காட்டிய வழியில் அது ஒன்றுபட்டு வாழக்கூடிய சக்தியாக நாம் ஒருபர செய்ய வேண்டும். இந்த காட்டிற்குள் ஒன்றுக்கொண்டு போர் செய்யும் நிலைகளுக்கு மாறாக நட்பு கொண்டு, அன்பு கொண்டு, பண்பு கொண்டு இணைந்து வாழ செய்யும் சக்தியாக அருள்வழி வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அதை காட்டுகின்றார். நமது உயிர் 10வது நிலையை அடையக்கூடிய தகுதி பெற்றதுதான். அதைத்தான் தசரத சக்கரவர்த்தி என்று காட்டுகின்றார்கள். ஆனால் அப்படி தசரத சக்கரவர்த்தி என்று காட்டினாலும் அவருடைய இயக்கத் தொடர்களை காட்டப்பட போகும்போது அவருக்கு எண்ணில் அடங்காத மனைவி என்று சொல்லுகின்றார், 60,000 மனைவி என்று. ஏனென்றால் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கிய நிலைகள் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை விதமான புதிது புதிதாக சக்திகளை எடுத்து நமக்குள் விளைய வைத்துக் கொண்டே அதன் வருகின்றோம். அப்படி அவர் தசரத சக்கரவர்த்தி தினம் ஒரு மனைவி கட்டவில்லை என்றால் அது வாழ முடியாது என்று சொல்வது போன்றுதான். இன்று நாமும் இந்த உடலில் நாம் வாழக்கூடிய காலங்கள் சிறுக சிறுக புதிது புதிதாக நாம் எடுத்துக்கொண்டேதான் இருக்கின்றோம். நேற்று, முன்தினம், அதற்கு முன் என்று சொல்வதற்கும், இன்று, நாளை என்று சொல்வதும் எத்தனையோ புது புது உணர்வுகளை, புது புது சக்திகளை நாம் எடுத்தால்தான் அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி நாமும் வாழ முடியும். அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகின்றார். அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சி கொண்டு எண்ணங்கள் சுவைமிக்க நிலையில் வருவதைத்தான் சீதா ராமா என்று அதையும் பிரித்து காட்டுகின்றார், பரசுராம் என்றும் காட்டுகின்றார். ஆனால் அதே சமயத்தில் இந்த சரீரத்திலே நாம் பெற்று அந்த விளைய வைத்த நிலைகளை, அதாவது உயிரின் இயக்கத் தொடர்களை அது தசரதன் என்று காண்பித்தாலும் இந்த உடலுக்குள் அது அணுக்களாக விளைந்த பின் அது சகலகலா அந்த வல்லமை கொண்டது, வித்தை கொண்டது. ஏனென்றால் நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அதிகம் தெரிவதில்லை. ஆனால் அணுக்கள் விளைந்து உடலுக்குள் பல உணர்வுகள் அது விளைந்து வளர்ச்சியினுடைய பாதைக்கு வரப்பட போகும்போது சகல நிலையிலும் அங்கே கெட்டிக்காரராக நாம் வளர்கின்றோம். அதைத்தான் அங்கே ராவணன் என்பதை, சகல கலைகளையும் அவன் கற்று தெளிந்தவன், கெட்டிக்காரன். ஆனால் இருந்தாலும் அவன் நான் என்ற அகம் கொள்கின்றான். ஆக அவன் சிவனை நேசிக்கின்றான். அதாவது சிவனை என்றால் இந்த உடலை, இந்த உடலுக்குள் உருவான அணுக்கள் ஒவ்வொன்றும் நாம் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த அடிப்படையில் எந்தெந்த குணங்களை நாம் எடுத்து விளைய வைத்தோமோ அது அனைத்துமே அதனதன் இச்சைக்கு, அதனதன் வளர்ச்சிக்கு, அதனுடன் அந்த இயக்கத் தொடருக்கு அது அழைத்து செல்கின்ற, ஆகத்தான் அங்கே நான் என்ற அகங்காரம் கொண்ட நிலை என்று அவ்வளவு கெட்டிக்காரனாக சகல கலையிலும் கற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் அந்த சிவனை நேசிப்பதால் இந்த நிலையில் வருவது. அதற்கு இன்னும் தெளிவாக விளக்கம் கொடுப்பதற்காக என இதையெல்லாம் வான்மீகி ஒரு மனிதன் அவருடைய எண்ணங்கள் உணர்வுகள் உணர்வுக்கொப்ப செயல்படக்கூடிய நிலைகள் இந்த உயிர் இந்த உடலில் இருக்கப்பட போகும்போது எத்தனை உணர்வுகளை சுவாசித்து அதற்கொப்ப எண்ணங்களும் உணர்வுகளும் அது மாற்றங்களாகி இந்த உடல் எப்படி அது மாற்றுகின்றது, உடல் பெறும் நிலையில் எப்படி மாற்றுகிறது என்றும் இந்த உடல் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் ஏற்படுகிறது என்றும் அது தெல்ல தெளிவாக காட்டியதுதான் இவ்வளக்குறையாக குருநாள் காட்டியவள் இதை உணர்த்தீர் என்று சொல்லி அது சூர்ப்பனை என்றால் அதாவது நாம் அந்தந்த காலகட்டத்தில் நம்மை அறியாது ஒரு உணர்வை பார்க்கின்றோம், அதை இச்சைப்படுகின்றோம், அதை எப்படியாவது நிறைவேறிய வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசையும் படுகின்றோம். அதான் ஆசைப்பட்டது அது நடக்க வேண்டும் என்று நாம் முயற்சியும் எடுக்கின்றோம். ஆனால் எண்ணியபடி அந்த ஆசைப்பட்டது நடக்கவில்லை என்றால் நமக்குள் அது அவமதிக்கக்கூடிய நிலையா வந்துவிடும், என்ன நாம் நிறைவேறவில்லையே என்று நமக்குள் ஆத்திரமும் பழிதிருக்கும் உணர்வு வருகின்றது. ஏன்னா இதைத்தான் அங்கே சூர்ப்பனகை என்ற நிலையை அந்த பாத்திரத்தை அவ்வாறு சுட்டி காண்பித்து அந்த ஆசைப்பட்டது உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று என்றால் எத்தனையோ ஆசைகள் உடல் பெறும் ஆசைகளாக இருக்கலாம், தவறான உணர்வு வழிகொண்டதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வருவதைத்தான் அங்கே சூர்ப்பனகை என்பவள் ராமனுடைய அழகைக் கண்டு அவனை அவள் விரும்பினாள் என்று அப்படி காட்டுகின்றாள் என்றால் நாம் நல்ல பண்புகள் கொண்டு உயர்ந்த குணங்கள் கொண்டு வாழ்ந்தாலும் சந்தர்ப்பவசம் நான் பெரிய உணர்வு என்று சுவாசிக்கப்பட போகும்போது நமக்குள் எண்ணங்கள் அதனுடைய பிரதிபலிப்பு பிறருடைய உணர்வு இயக்கப்பட்டு நமக்குள் அதே ஆசைகள் தூண்டப்பட போகும்போது அது நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம். நம்மிடம் இல்லை ஆனால் அது நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படும் நிலை வரப்பட போகும்போது நம் உடலுக்குள் விளைந்த அதாவது லட்சுமணன் என்ற இந்த உணர்வுகள் இது இவ்வாறு செயல்படுத்தக்கூடாது என்று அவன் மூக்கை அறுத்தான் என்று அங்கே அதையும் குட்டி கதையாக அதை சொல்லி ஆக இப்படி அங்கே அவமதிக்கப்பட போகும்போதுதான் அவள் நேராக சூர்ப்பனை அங்கே ராவனிடம் சென்று இந்த மாதிரி ராமன் அவனுடைய மனைவி அழகாக இருக்கின்றான், அதனால் அவன் என்னை அவமரியாதை செய்துவிட்டான், நீ அதை அனுபவிக்க வேண்டும் என்று அவனுக்குள் அதாவது ராவனுக்குள் இந்த உணர்ச்சிகளை தூண்டப்பட போகும்போதுதான் அவன் இங்கே சீத்தையை கவரும் நிலையாக வருகிறது. ஏனென்றால் இதெல்லாம் நம் உடலுக்குள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். ராவணன் என்று சொல்வது இந்த உடலில் விளைந்த உணர்வு தான். அதுக்கென்று கௌரவங்கள் வரப்பட போகும்போது நமக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அது சந்தோஷமாக சீதா ராமா என்று மகிழ்ந்து வாழக்கூடிய உணர்வுகள் இதுபோன்ற எதிர்மறையான உடல் இயக்கங்கள் வந்துவிட்டால் நமது மகிழ்ச்சி போய்விடுகின்றது, நல்ல குணங்கள் செயலற்றதாக மாறின. அதைத்தான் அங்கே ராவணன் என்று காட்டப்பட்டு அவருடைய சகோதரன் கும்பகர்ணன் அவன் தூங்கிக் கொண்டே இருக்கின்றான். ஆக நான் எத்தனை உணர்வுகள் நன்மை செய்யக்கூடிய உணர்வு வளர்ந்து வந்திருந்தாலும் இதுபோன்று சந்தர்ப்பவசத்தால் சுவாசித்த இச்சை என்ற உணர்வு வரப்பட போகும்போது அந்த நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றிவிடுகின்றது. அந்த எண்ணங்களுக்கு அங்கே அதாவது அந்த உணர்ச்சிகளை தூண்ட முடியாத அளவிற்கு அது வந்துவிடுகிறது என்பதைத்தான் அங்கே அவன் தூங்கிக் கொண்டே இருக்கின்றான் என்று அதையும் காட்டுகின்றார்கள். அதே சமயத்தில் இந்த உயிர் நாம் எடுத்துக்கொண்ட உணவின் எண்ணங்களை எப்படி இயக்குகிறது என்றும் அதாவது நாம் எடுத்துக்கொண்ட சுவாசித்த உணர்வு எண்ணங்கள் எப்படி இயக்குகிறது என்றும் உடலுக்குள் சென்ற பின் அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் அணுக்களாக விளைந்து விட்டால் அந்த அணுக்களாக விளைந்த நிலைகளுக்கொப்ப இந்த உயிர் அதை மீண்டும் அந்த எண்ணத்திற்கு வலு கொடுத்து அதை வளர்ச்சிக்கும் கொண்டு வருகின்றது. ஆக ரெண்டு பிரிவாக காட்டுகின்றார். அதுதான் உயிரால் உருவாக்கப்பட்ட நிலை என்பதை தசரத சக்கரவர்த்தி என்று சொன்னாலும் இது உடலுக்குள் விளைந்த பின் ராவணனாக மாறுகின்றது. ஆக உயிர் தான் கவர்ந்த உணர்வுகள் தான் இங்கே இந்த உடலை காத்திரும் நிலையாகும். வளர்ச்சி பெறும் நிலைக்கு வந்தாலும் கூட உடலில் விளைந்தது பெரிதொரு உணர்வுகள் அது நமக்கு அணுக்களாக விளைந்த பின் இந்த உடல் இச்சையின் நிலைகள் வரப்பட போகும்போது இந்த உடல் பெற்ற நிலைகளை அது எந்த நிலைகளுக்கெல்லாம் மாற்றச் செய்கின்றது. அதைத்தான் இங்கே ரெண்டு பிரிவாக தசரதன் என்றும் ராவணன் என்றும் பிரித்து காட்சி என்னுடைய விளைவுகள் எங்கே செல்கிறது என்பதை வான்மீகி இதை தெளிவாக காட்டுகின்றார். அது இந்த உண்மைகள் எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டால் நாம் பர்ணா வளர்ச்சி வந்த பாதையில் நாம் சென்றோம் என்றால் பத்தாவது நிலை அடைய முடியும். அது ராவணன் என்ற உடல் இச்சை நிலையில் சென்றால் நாம் மீண்டும் தேய்விடைய வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். ஆனாலும் இதை சில இடங்களிலே படித்த வர்க்கங்கள் பட்டிமன்றம் வைத்து ஆக சூர்ப்பனகை இங்கே ராமனிடம் இதை கேட்டு அது லட்சுமணன் மூக்கு அறுத்ததால் தான் அங்கே ராவணன் சீத்தையை தூக்கிச் சென்றான் என்று இவர்கள் மனதில் தோன்றிய கற்பனைகளை கட்டி அவர் வான்மையை கொடுத்த இயற்கையின் உண்மையின் இயக்கங்கள் ஒரு உடலுக்குள் மனிதனுக்குள் எண்ணங்கள் உணர்வு எப்படி செயல்படுகின்றது, அந்தந்த சந்தர்ப்பத்தில் நாம் எடுக்கக்கூடிய உணர்வு ஆசாபாசங்களுக்கொப்ப உணர்வின் இயக்கங்கள் உடலுக்குள் எப்படி மாற்றமாகின்றது போராகின்றது மகிழ்ச்சி போகிறது என்பதை அவன் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு உணர்வின் செயலையும் பாத்திரமாக காண்பித்து அந்த இயக்க தொடர்களை நாம் தெரிந்து வரிசைப்படுத்தி நாம் எந்த வழி செல்ல வேண்டும் எதன் வழி நமக்குள் வருகிறது என்பதை அவன் உணர்த்தியிருந்தாலும் இவன் ராமன் இப்படி செய்தால்தான் அல்லது லட்சுமணன் இப்படி செய்தால்தான் அங்கே ராவணன் இதை போன்று செயல்படுத்தினான் என்று ராமன் நல்லவன் தான் ஆனால் இப்படி செய்தால்தான் இப்படி வந்தது என்று படித்த வர்க்கங்கள் இப்படி தன் வியாக்கியானத்தை கொண்டு செல்கின்றார். ஆனால் அக்காலங்களிலும் வான்மியை கொடுத்த ராமாயணத்தை துளசி ராமாயணம் என்று பம்பாயிலும் இப்படி கம்பராயன் நம் நாட்டிற்கு தகுந்த மாதிரி இப்படி அந்த காலத்திலேயே இதுபோன்று அவரவர்கள் அதாவது ஒரு துளசிராமன் எடுத்து எடுத்துக்கொண்டால் ராமனுடன் நான் விளையாடினேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்றனர். ஆனால் மூல கருத்து வான்மியால் கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டங்கள் அரச காலகட்டங்கள் அந்த ஒழுக்கங்களை கொண்டுவதற்காக இப்படி திரும்பி பண்ணி பண்ணி இன்று முழுமையாகவே அது மறைந்து அந்த ராமாயணத்தில் உள்ள மூல அந்த உண்மைகள் பொக்கிஷங்கள் அனைத்துமே மறைந்தே போய்விட்டது. அது உண்மையின் உணரக்கூடிய நிலையிலும் இல்லாது போய்விட்டது. அதை நம் குருநாதர் இதுகொண்டு வரிசை தொடரை எடுத்து உங்களுக்கு தொட்டு காண்பிக்கின்றேன். தொட்டு காண்பித்தாலும் சாமி சொன்ன நிலைகளை நான் பெற வேண்டும், உண்மையில் உணர வேண்டும் என்று எண்ணி நீங்கள் எடுத்தால் நான் விட்ட தொடரை நீங்கள் முழுமையாக காண முடியும். ஆனால் முழுமையாக உட்கார்ந்து இதை சொல்லவும் முடியாது. உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளும் நிலையும் இருக்கு. பதிவு செய்கின்றேன், தொட்டு கொடுக்கின்றேன். மீண்டும் இதை எண்ணி ஏங்கி தியானித்தால் உங்களால் அதை முழுமையாக இந்த வரிசை தொடரை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி இந்த பிண்டத்திற்குள் எப்படி இயங்குகிறது என்பதையும் அது முழுமையாகவும் நீங்கள் அறிய முடியும். அதற்குத்தான் இதை உங்களுக்கு வர சொல்லி இந்த பேரொருள் பேரொழி உணர்வுகளை அந்த இருளை போக்கிடும் சக்தியாக குரு எனக்கு எப்படி இந்த உணர்வுகளை ஊட்டினாரோ, எனக்கு எப்படி இந்த உண்மையை அறியும்படி செய்தாரோ, அவர் கொடுத்த அதே வழியில் தான் உங்களுக்குள்ளும் இதை பதிவு செய்கின்றேன், பெற முடியும். இந்த உணர்வுகளை ஒவ்வொன்றையும் உங்களுக்குள் நுண்ணிய நிலையில் அறிந்திடக்கூடிய அரும்பெரும் சக்தியும் கொடுத்திருக்கிறேன் என்று மிகவும் தெளிவாக குருநாதர் இங்கே வழிகாட்டுகின்றார். ஆக இந்த வாழ்க்கை நிமித்தம் எத்தனை நிலையில் வந்தாலும் நமக்குள் அந்த மகிழ்ச்சி நலசக்தியை பெற நாம் தியானிக்க வேண்டும். அந்த தியானத்தின் உணர்வு வளர்ச்சி பெற்ற பின் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர்களை சந்தித்து அவர் உணர்வுக்குள் இந்த அரும்பெரும் சக்தி அவர் கிடைக்க வேண்டும் என்று இந்த தியானத்தையும் தவத்தையும் நாம் அவசியம் எடுத்தே ஆக வேண்டும். ஆக இரவு படுக்க போனாலும் சரி, காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் சரி, ஒரு தொழிலுக்கு சென்றாலும் சரி, அவர் குடும்பத்தில் சென்றாலும் சரி, அல்லது நண்பர்கள் உறவு யாரை சென்றாலும் சரி, அந்த அருள் மகிழ்ச்சி நலசக்தியை நாம் பெறுவோம். அது உடல் முழுவதும் படர வேண்டும், அவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும். மலரை போன்ற மனம் பெற வேண்டும், உடல் நலம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இந்த வரிசை தொடரை நாம் எடுத்து நமக்குள் தியானித்து இந்த தவமாக எடுத்து ஒவ்வொருவருக்கும் இதை செயல்படுத்தி பாருங்கள். இது மிகவும் எளிதானது, எல்லோராலும் சாத்தியமானது. சிறிது காலம் இதை செயல்படுத்தி கொண்டு வந்தால் தன்னிச்சையங்களுக்குள் வளர்வதையும் பார்க்கலாம். எந்த சப்தரிசி மண்டலம் துருவ நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் அந்த உண்மையின் நிலைகளை உங்களால் நிச்சயம் அது காண முடியும், உணர முடியும், முழுமையாக அறியும் சக்தி பெறும். ஆகிய சாமி அதாவது சாமிதான் எல்லாம் பார்த்தா நான் பார்க்கவில்லை என்று எண்ண வேண்டியதில்லை. சாமி பார்த்த நிலைகளை நீங்களும் நிச்சயமாக பார்க்க முடியும். அதற்குண்டான சக்திகளைத்தான் இதை கொடுக்கின்றேன். ஆக சாமி பார்வையில் மற்றவர்கள் தீமை போவது போன்று சாமி சொன்ன வழியில் நான் இதை செயல்படுத்துகின்றேன். என் பார்வையில் தீமையில் போகும் என்ற இந்த உணர்வுகளை நாம் இந்த வழிக்கு கொண்டு வர வேண்டும். ஆக ஏனென்றால் உங்களுடைய மூச்சு மிகவும் வலிமை கொண்டது. அத்தகைய நிலைகள் பெருக இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய தீமையில் உங்களுடைய மூச்சலைகளால் அகண்டு செல்வதையும் உங்களுக்கு அந்த வாக்கை கொடுக்கிறேன் என்று உங்களுடைய மூச்சு அவ்வளவு வலிமைமிக்கது என்று தெல்ல தெளிவாக இங்கே கொடுக்கின்றார்கள். ஆக இது ஒரு தனித்து செய்ய முடியாது. அனைவரும் சேர்ந்து கூட்டமைப்பாக எல்லோரும் ஒன்றுபட்ட உணர்வு கொண்டு இங்கே அந்த அருள் உணர்வுகளை இங்கே பெருக வேண்டும். குடும்பங்கள் அனைத்தும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். தெருவில் உள்ளவர் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அனைவரும் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்று இந்த தியானத்தின் தவத்தை நாம் தொடர்ந்து எடுக்க எடுக்க இந்த தவத்தின் பலனை நிச்சயம் பெற முடியும். ஏனென்றால் இன்றைய காற்று மண்டலம் கடுமையான பல விஷத்தன்மை கொண்ட நிலைகளாக வரப்பட போகும்போது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இந்த நச்சுத்தன்மைகளை நாம் நேரடியாக மாற்ற முடியாது. ஆக அக்காலங்களில் அதாவது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மகரிஷிகள் ஞானிகள் எந்த சகோதர தத்துவம் என்று ஒன்றுபட்ட உணர்வு கொண்டு அவர் மகிழ்ந்து உறவாடினார்களோ அந்த மகரிஷியினுடைய கலாச்சாரத்தை அக்காலத்தில் செயல்பட்ட உணர்வுகளை இந்த காலத்தில் நாம் அந்த மூச்சலைகளை இங்கே கொண்டு வர வேண்டும். அதை நாம் செயல்படுத்தவும் வேண்டும். அந்த மூச்சலைகளை இங்கே பாய்ச்சி இந்த சகோதர உணர்வுகளை இங்கே வளைய செய்து இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய மனிதனை சிந்தனைட்டு நிலையிலாக்கும் மனிதன் அசுரத்தனமான செயல்களுக்கு கொண்டு செல்ல கொண்ட நச்சுத்தன்மைகளை அந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகரிஷி நல்லுணர்களை இங்கே பெறச் செய்து காற்று மண்டலத்திலே பரவச் செய்து மூச்சலைகள் மூலம் இதை பெருக்கி ஒவ்வொருவருக்கும் இதை விளைய வைத்து அதன் வழிதான் இந்த நச்சுத்தன்மையை போக்க முடியும். அந்த மகரிஷியில் வாழ்ந்த கலாச்சாரத்தை இங்கே நாம் கொண்டு வருவோம், கொண்டு வர வேண்டும் என்று குரு இந்த வழியிலே இந்த உபதேச வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
நான் ராமன் காட்டுக்குள்ளே சென்றான் என்றும் கதை சொல்வோம். வனவாசம் இந்த உடலுக்குள் இது வந்து பெரிய காடு என்ற நிலையை காட்டி அவன் எண்ணத்தால் தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய சகோதரத்துவமாய் எப்படி தனது நண்பனாக மாற்றிக் கொள்ளுகின்றான் என்ற நிலையை காட்டுவதுதான் ராமாயண காவியமே. தசரதன் என்கிற போகும்போது அவன் சக்கரவர்த்தியா இருக்கிறான், நமது உடலேதான் தசரதன். இப்ப அவன் நாளுக்கு ஒரு மனைவியை கல்யாணம் செய்து கொள்வான். நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சக்தியை நமக்குள் இணைந்தே வேலை செய்யுது. அதுல முக்கிய பாத்திரமாக உழைக்குவதற்கு நான்கு மனைவி மட்டும்தான் ராமாயணத்துல காட்டியிருக்கிறான். தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை இதுங்க? நமக்குள் அத்தனை குணங்கள் சக்திகள் இயக்குங்கிறத காட்டுறான். அதன் எண்ண உணர்வுகள் எப்படி இருக்குன்னு ராமாயணத்தை எழுதியிருக்கிறான். அதிலே தனது ஆசைகளில் எது எது இருக்குது, அதிலே வளர்ந்த மகனுடைய நிலைகள் எப்படி, அதை விரிவாக்கி காட்டேன். சொல்ல போனா இது ரெண்டு நாள் மூணு நாள் ஆறு நாள் ஆயிடும், சும்மா தொட்டு மட்டும் காமிச்சிடுறேன். இப்ப தசரம் யாரு, நாம தான். தினம் ஒவ்வொரு கணக்கு சக்தி இயக்கலைன்னா மனைவி இல்லை அப்படின்னு சொன்னா இவன் வாழ்றதில்லை. ஒவ்வொரு விதமான சக்தி எடுத்து இந்த வாழ்க்கையை நமக்குள் எப்படி வளருதுன்னு ராமாயணத்தில் எழுதியிருக்கேன். தசர சக்கரவர்த்திய அதுல நல்ல உனக்கு சீதா ராமாங்கிற போதும் சுவை கொண்ட எண்ணங்கள் எப்படி அந்த எண்ணங்களாக இயக்கப்படுது என்ற நிலையும் உருவாக்கி காட்டுறான். சீதாராமா பரசுராமா அப்படிங்கிற போது எதை நாம் சுவாசிக்கிறோமோ அது என்னமாக நமக்குள் இயக்கிறது, இதுகளெல்லாம் நாம ராமாயணத்துக்கு உள்புகுந்து பார்த்தா இந்த உடலுக்குள் வரப்படும்போது இதுவும். ராவணன் யாரு என்றால் அவன் மனிதனில் எடுத்துக்கொண்ட எல்லாவற்றையும் சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்றான். நான் என்ற எனது எல்லா வகையிலும் கெட்டியானா இருக்கிறான். அப்ப நான் என்று அகவரப்படப்போது அப்போ அங்க என்னென்னலாம் நடக்குதுங்கிறது. ராவணன் சிவன் என்பது உடல், இந்த பக்தி கொண்டு தன்னுடைய உடலிலேயே அவன் நேசிக்கின்றான் என்று பொருள் காட்டுறான். நல்ல குணங்கள் எப்படி ஒடுங்குது என்ற நிலைகள் தான் ராமாயண கவனம் எதிரியா காட்டி அந்த நிலையில கொடுக்கிறான். ராமாயணத்தை நல்லா படிச்சு பாருங்க. இப்ப நீங்க பச்சிமண்டை வச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிவியில காமிச்சாங்க, துரோகதை எப்படி இருக்குது அவங்க அடியப்பா. அன்னைக்கு வாதங்களை பார்த்தோம்னா அவன் எழுதின சரித்திரத்து இவங்க பச்சை மண்டை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. அவன் உடல் கூறும் உணர்வின் எண்ணங்களும் ராமன் எல்லா வகையிலும் என்ன நல்லவன் தான் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க. சூர்பனகை அவனுடைய சகோதரி, அவன் ராம மேல இச்சைப்பட்டான், அதனால் அங்கு குறைய சொன்னான், நீ சிந்திக்காமல் ஏற்றுக்கொண்டான், அதனால அவன் பேரழிவுக்கு ஆளானான். இப்படி பேசுறாங்க. அப்படியேப்பா பத்து மணி அன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்டுருந்தேன், டிவியில கேட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது பச்சிமன்னன் எப்படி எல்லாம் நடிச்சு ஒவ்வொருத்தரும் அவங்க வியாக்கியானப்படுத்துறாங்க ராமாயணத்தை பற்றி. அப்ப இதுல கும்பகர்ணன் யாரு, சகோதரன் தான். அவன் தூங்கிட்டா இருக்கான், நம்ம தரக்கூடிய நல்ல குணங்களை நினைச்சு இது தூங்குது அப்படிங்கிற இதை வர்ணித்து ஒவ்வொரு இச்சையின் நிலைகளும் தன் நல்ல உணர்வின் தன்மை எடுக்கப்படும் போது சூர்பனகை ஒவ்வொன்றிலும் தன்னுடைய எண்ணத்தை ஆசை நிறைவேறவில்லை என்றால் என்னை அவமதித்து விட்டான் என்ற உணர்வுகள். அதான் சூர்பனகை மூக்க ராமன் அறுத்து விட்டான் என்று அதுக்காக வேண்டி லட்சுமணன் அந்த உணர்ச்சியின் வேகம் கொண்டது அப்படிங்கிற போது எதிர்நிலைகள் கொண்டு இவனுடைய நிலைகளை அவமதிக்கிறான் என்ற நிலையை காட்டுறது கொண்டாடுறான். அவன் மூக்கவே அறுத்து விட்டான் என்ற நிலைகளை இவன் சொல்றான். அதனால இதையெல்லாம் இந்த உணவின் எண்ணங்களை பற்றி மனித உருவுக்குள் இருக்கும் உடல் சிவமாகவும் அதே சமயத்தில் இங்கே தசரதன்ங்கிற போகும்போது எல்லாவற்றைக்கும் இந்த உடலின் உணர்வின் தன்மை கொண்டதும் இதுல ராமன் இந்த எண்ணங்கள் எப்படி பருகிறது என்ற நிலையும் இங்கே பிரித்தி காட்டு உடலுக்குள் ரெண்டு கூறாக காட்டுறாங்க. உயிரின் இயக்க ஓட்டத்தால் உணர்வின் எண்ணங்கள் எப்படி இயக்குது, அந்த உயிரின் எண்ணத்தால் தன் சக்தியின் தன்மையில் தனக்குள் வளைந்த உணர்வின் எண்ண உணர்வுகள் எப்படி விளையுது என்கிற நிலையில் இங்க தசரசகர் வச்சு உயிரால் விளையும் தன்மை கொண்டாடலாம். இதுல விளைந்த நிலையில் உணர்வின் தன்மை உடலாகும் போது இந்த உணர்வின் இயக்கத்துக்குள் இச்சையின் தன்மையை எது உருவாகுது, இங்க ராவணனை காட்டுறான். உடலின் இதுவும் உடல் தான், இதுவும் உடல் தான். இது குருநாதர் தெளிவா காட்டுறாரு. இது போதும், அப்புறம் அடுத்த அப்படி இதெல்லாம் இதெல்லாம் நாம ராமாயண காரியங்களில் எவ்வளவு தெளிவாக காட்டியிருக்காரு என்று நாம் பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் மாசிகள் தொடங்கி இந்த ராமாயணத்தை பற்றி கூட்டந்து பேசுவாங்க. அதில் கம்ப ராமாயணம், கம்பர் எழுதிய ராமாயணத்தை பற்றி இங்கே விளக்க உடையும் இருவரிகளின் பற்றி பேசுவார்கள். ஏனென்றால் இதையெல்லாம் நாம் மனிதன் உடலின் உணர்வின் எண்ணங்கள் எப்படி தோன்றியது என்ற நிலையை தெளிவாக்கியிருந்தாலும் நாம் இதுவரையில் நாம் உணரவே இல்லை. அந்த ஞானிகள் காட்டிய வால்மீகி இந்த எண்ணத்தின் உணர்வின் தன்மை தெளிவாக்கப்பட்டிருந்தாலும் நாம் யாரும் அதை பெறவே இல்லை. வால்மீகி ராமாயணம் எடுத்தாச்சுன்னா இது இப்படி, துளசி ராமாயணம் எடுத்தோம்னா நான் ராமன் கூடவே விளையாண்டுகிட்டு இருந்தேன். இதுல எத்தனையோ வகையான ராமாயணங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அந்தந்த நாட்டுக்கு தக்கவாறு அந்த ராமாயணத்தை எழுதி நாட்டின் நிலைகளை நல்ல ஒழுக்கத்திற்காக காவியமாக படைத்து இதை ராமாயணம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் வான்மீகி எழுதியதுதான். அதை அவரவர்களுக்கு ஊருக்கு தவிர இங்கே கம்பராமாயணம், இங்கே பம்பாய் என்ற பகுதியில் துளசி ராமாயணம், இப்படி ஊருக்கு ஊர் ஊரு ஊருக்கு ஊர் ராமாயணங்கள் மாறி போயிடுச்சு. ஏனென்றால் ஞானிகள் கொடுத்த ஒவ்வொரு உணர்வின் இயக்கங்களை நாம் புரிந்து கொண்டால் அண்டத்தின் உணர்வுகள் பிண்டத்தில் உணர்வின் அணுக்களாக எவ்வாறு இயங்குகின்றது என்ற நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். என்னை இப்ப தொட்டு விட்டுருக்கிறேன். இதையெல்லாம் நீங்க இதை பற்றி சென்றவர்கள் இன்று மின்னுலகில் இருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்தின் உணர்வை நீங்க பிறப்பும்போது இதன் வரிசை தொடர நீங்க அறியலாம். சாமி சொன்னதே திருப்பி திருப்பி நீங்க சாமி சொன்னார் இன்னும் கொஞ்சம் சொல்வாருங்கிற போது சாமி சொன்ன உட்ட தொடரை நாமளும் பார்க்க முடியும் அறிய முடியும் நிலைக்கு வரணும். அந்த உணர்வுகள் இங்கே இருக்கின்றது. குருநாதர் எனக்கு உணர்த்தினால் அதை பெற முடிந்தது. நீங்களும் பெற வேண்டும், பெறுவீர்கள் என்ற நிலைகளைத்தான் இது பெரும் சக்தியாக உங்களுக்குள் இதை நினைப்படுத்தி சக்தியை கொடுத்திருக்கிறேன். எனக்கு எப்படி குருநாதர் கொடுத்தாரோ அதே போல உங்களுக்குள்ள இது கொடுத்திருக்குது. இப்ப இதை சொன்னபடி மகிழ்ச்சி நல்சக்தியை தியானிங்க, நீங்க பெற வேண்டும் என்று எண்ணுங்க. நீங்க எல்லோருக்கும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று தவம் இருங்க, நிச்சயம் இது பெறுவீங்க. பாருங்க இதுல இருந்து நீங்க எதெல்லாம் அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. உங்க சொல்லால் பல தீமைகள் நீங்குவதை அந்த அற்புத சக்தி நீங்களும் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த நிலைக்கு நம்ம வரணும். இதை போல ஒவ்வொரு நிமிஷமும் இரவிலே தூங்கும் போதும் காலையில எழுந்திருக்கும் போதும் தொழிலுக்கு போகும்போதும் ஒரு நண்பனிடம் உறவாடியத்தின் அந்த நண்பன் குடும்பம் நலமா இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணத்தை தியானித்து விட்டு அதை பின் அவங்களுக்கு அந்த நலம் பெற வேண்டும் என்ற தவக்கோலத்தை அவங்களுக்கு அதை பதிக்கிறது. நல்லவன் மீண்டும் அதை தவத்துக்கு வந்துடும். ஏனென்றால் எதிலையும் நன்மை கருதும் அந்த உணர்வின் தன்மை தவம் நமக்குள் வளர்கின்றது. அந்த ஞானின் உணர்வை நாம தியானிக்கும் போது இந்த தவம் நீங்க நல்லா இருக்குங்கிறது நிறைய வரும்போது உங்களால் அந்த நன்மை மகிழ்ந்த நிலையில் நமக்கு வரும். இதை வரிசைப்படுத்துங்க. இது சாத்தியமான நிலை. இதுல ஒண்ணு சொல்லணும், கொஞ்ச நாள் இசைச்சு பாருங்க தன்னாலே வந்துடும். அப்போ உங்க உணர்வுகள் அனைத்தும் நீங்க சப்தரிஷி மண்டலத்தோட உலாவலாம். நீங்க இந்த அற்புதங்களை சொல்லணும். நீங்க சொல்றதை கண்டு மற்றவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தோன்றணும். இத உங்ககிட்ட அந்த சாமி மட்டும் சொன்னா நான் சாமி பார்த்தேன் அப்படிங்கிற போது எல்லா சாமி பார்த்ததும் நாங்களும் பார்க்க முடியும். சாமி பார்வையால் தீமையில் போகும், சாமி சொன்ன வழியில் என் பார்வையால் தீமையில் போகும். இந்த உணர்வை நீங்க வளரணும். அதை வளர்ச்சி பெற முடியும். உங்க மூச்சு சாதாரணமானது அல்ல. அந்த உணர்வுகள் இங்க படற நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த தவகோலத்தில் இவர்கள் பெற வேண்டும் என்ற உணர்வுகள் எப்படியும் நீங்க பதிவு செய்றீங்க அவங்களையும் விளையும். அவங்களை விளைய வேண்டும் என்ற எண்ண அலைகள் இங்கே பரவும். இவருடைய பெருக்கம் கூட கூட உலகில் வரும் எதிர்காலம் தீமை நிலைகள் அது இந்த காற்று மண்டலத்திலிருந்து விலகும். நமக்குள் முந்திய உணர்வின் தன்மை ஒடுங்கும். ஏன்னா நமக்குள்ள சேர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கும். ஆனால் இதை நாம் நிச்சயம் இது பெற முடியும்ங்கிற இந்த நம்பிக்கையோட நீங்க இதை செய்யணும். திடீர்னு நாம எல்லாம் செய்தேன் அப்படிங்கிற வகையில் திடீர்னு எண்ணத்தை குறைச்சிட்டு எப்படியும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எண்ணும் போது இந்த குடும்பம் நமக்குள்ள எல்லா வயதும் கோபம் வெறுப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கும். இந்த குடும்பம் ஒற்றுமையாயிரும். இது நமக்குள்ள ஒரு பெரிய குடும்பம். எத்தனை விதமான குணங்கள் இருக்கு இங்க ஒற்றுமையாக்கியாச்சா நாங்க ஒற்றுமையாக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்க பெறணும். ஏன்னா அந்த 96 மேல வரக்கூடிய எதிர்காலம் மிக பயங்கர விளைவுகளை சந்திக்க நேருது உலக மக்கள். ஏனென்றால் இன்று ஜப்பான்ல புத்த பிச்சுகள் அந்த தீவிரவாதிகள் என்று நினைக்கப்படும் போது அவன் கண்டு கொண்ட விஞ்ஞான அறிவால் விஷ உணர்வுகளை பரவச் செய்து புகையா மூர்த்தி அங்க இருக்கிற மக்களை கொல்லும் நிலைக்கு வரும். அதை ஒருத்தன் வடிகாட்டிட்டான், அடுத்தபடி அதை செய்வான். எது உருவாகுதோ அந்த நிலையில் ஆன குறிப்பாடு இந்த சுருக்க நிலையை தீமையை தான் வளர்க்கப்படும். அதனால உலக ரீதியிலேயே தீவிரவாதிகள் இருப்போது அது ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள நினைக்கிறாங்க, பிடிக்கலையா என்ன வாழ்க்கை, போய் நாம இதில் செய்து கொஞ்ச நாள் ஆனால் சுகமா இருக்கலாம்னு தீவிரவாதத்தில் இறங்கிடுறாங்க. இந்த உணர்வுடன் வழங்கி வரும் இந்த கலாச்சார நிலைகளில் நாம் எத்தனையோ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மகிழ்ச்சியில் பெற்ற உணர்வின் தன்மை அந்த கலாச்சாரத்தை இங்கு கொண்டாடுறோம். அவர்கள் வாழ்ந்த கலாச்சாரம் சகோதர உணர்வுடன் வாழ வேண்டும், எல்லாம் நல்லா இருக்கணும், அந்த கலாச்சாரத்தை நம்ம வளர்க்கிறோம்.
அக்காலத்தில் செயல்பட்ட தீவிரவாத உணர்வுகள் பின்னாட்களில் எப்படி இன்று நாம் காணும் உலகம் நச்சுத்தன்மையானதுக்கு வித்திட்டது என்பதை குரு இதிலே தெளிவாக உணர்த்துகின்றார்கள். அமெரிக்கா உலக நாடுகள் அனைத்தையுமே ஒரு போலீஸ்காரன் போன்று அவன் வலிமைமிக்க நிலையில் கொண்டு அடக்கியாளும் உணர்வாக அவன் எத்தனையோ வழிமுறைகளை அவன் தொடர்ந்து செயல்படுத்தி வந்தான். அவன் வைத்திருக்கக்கூடிய லேசரை வைத்து ஒரு ராக்கெட் மூலமாக வான்வீதியிலே பறந்து கொண்டு ஒரு நாட்டில் என்னென்ன இருக்கின்றது, என்னென்ன வளங்கள் இருக்கின்றது, பூமிக்கடியில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று அனைத்தையுமே அவன் வேவு பார்த்து அது அடங்கி வந்தால் அவனுக்கு இணக்கமாக இருப்பதும், இல்லை என்றால் அதை வைத்தே மறைமுகமாக எத்தனையோ விளைவுகளை, தீய விளைவுகளை உண்டாக்கக்கூடிய நிலைகளை அவனும் செயல்படுத்திதான் வந்தான். இருந்தாலும் இந்த தீவிரவாதம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவன் நாட்டிலேயே இதை புகுந்து அங்கேயும் பல குண்டுகளை வைத்து பல கட்டடங்களை அவர்களும் நொறுக்கினார்கள், தானும் அடிந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. இன்றும் அதனுடைய சில விளைவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. வன்முறைகளும் அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் இதுக்கெல்லாம் காரணம் 1942 நடந்த உலக போரில் ஜப்பான் அந்த வீழ்த்தக்கூடிய உணர்வு அங்கே சாடப்பட போகும்போது அவர்கள் தற்கொலை படை என்று அவர்கள் வித்திட்ட உணர்வுகள் தான் இது சிறுக சிறுக விளைந்து கொரியா, வியட்நாம் போன்ற இதுபோன்று எந்தெந்த நாடுகளில் அமெரிக்கா போர் தொடுத்து அவர்கள் அடக்க வேண்டும் என்று செயல்படுத்தி அழிக்கும் நிலைகளுக்கு அவன் செயல்படுத்தினானோ அதே நிலைகள் விளைந்து பின் விளைவாக இவர்கள் அந்த அமெரிக்காக்காரன் போட்ட குண்டுகளை எடுத்துத்தான் அவர்கள் வெள்ளாமையாக அவர் செயல்படுத்தி அந்த உணர்வுகள் ரஷ்யா மூலம் சில உதவிகளை பெற்று இந்த உணர்வுகள் அனைத்தும் கடைசியிலே அந்த தான் அழிந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் அழிக்க வேண்டும் என்ற வித்துகள் சிறுக சிறுக பெருகி ஒரு கட்டடத்தை எலி சிறுக சிறுக கருமுவது போன்று அவ்வளவு பெரிய அந்த அமெரிக்கா என்று நாம் சொல்லுகிறோம் என்று வல்லரசு என்று அதையும் அசிச்சு பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த உணர்வுகள் வந்துவிட்டது. ஏனென்றால் இந்த விஞ்ஞானத்தினுடைய வலிமை கொண்டு நாம் ரசாயன உரங்களையும் சரி, பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் சரி, அதை பூச்சிகளை கொன்று நாம் விவசாயத்திற்காக என்று செயல்படுத்தினாலும் கூட இதை கண்டுபிடித்த நிலைகள் மனிதனுக்குள்ளும் இதே உணர்வுகளை அது பாய்ச்சினம் என்றால் மனிதனையும் கொல்ல முடியும் என்று இந்த விவரத்தை தெரிந்து கொண்டார்கள். இந்த விவரத்தை தெரிந்து கொண்ட பின் இந்த நச்சுத்தன்மைகளை யாருக்கும் அது பிடிக்கவில்லை என்றால் இந்த தீவிரவாதிகள் என்று சொல்வதும் சரி, தீவிரவாதிகளை வளர்க்கக்கூடிய அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் என்றாலும் சரி, இதுபோன்ற நச்சுத்தன்மை கொண்ட கெமிக்கல் கலந்த பல உணர்வுகளை அவர்கள் பாய்ச்சி 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 நீரிலும் பாய்ச்சி, நிலத்திலும் பாய்ச்சி, விவசாயத்திலும் பாய்ச்சி, இந்த காற்று மண்டலமே பாய்ச்சி கடைசியில் இந்த உணர்வு சிறுக சிறுக ஊடுருவி எந்த பூச்சிகளை கொல்ல என்று நாம் இதை கண்டுபிடித்தோமோ அதே உணர்வுகள் இன்று அதிகமாக எல்லா வகைகளிலும் இது பரவி அதனுடைய வெள்ளாமை போன்று அதனுடைய மகசூல் போன்று விளைந்து இந்த காற்று மண்டலமே முழுமையாக நஞ்சாகவே மாறிவிட்டது. ஆக மனிதராக இருந்தாலும் கூட அசுரத்தன்மை கொண்ட அசுரனாக வாழக்கூடிய நிலைகள் தான் இன்று சூழ்ந்து விட்டது. இன்றைய இப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மையாக அசுரத்தன்மையான அசுத்தமான நிலைகளாக நஞ்சின் தன்மையாக இருக்கக்கூடிய இந்த காற்று மண்டலத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் அன்று பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மகரிஷிகள் ஞானிகள் வாழ்ந்த கலாச்சார அடிப்படையில் அவர்கள் எப்படி இந்த தூய்மையான நிலைகள் கொண்டு நஞ்சின் தன்மையை ஒளியாக மாற்றினார்களோ அகஸ்தியன் துருவனாய் துருவ மகரிஷியை துருவ நட்சத்திரமான நிலைகளை அதை அக்காலங்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்று அந்த அகஸ்தியனுடைய உணர்வுகளை அவன் கண்டிருந்த உணர்வுகளை எண்ணாட்டவருக்கு அதை பாய்ச்சி எண்ணாட்டவர் அதை பெறக்கூடிய தகுதியாக இருளை போக்கிடும் அந்த சக்தியாக அவர்கள் எப்படி அக்காலங்கள் அதை சொன்னார்களோ அதை எண்ணாட்டவரும் பெறக்கூடிய தகுதி அதை ஏற்படுத்தினார்களோ எண்ணாட்டவர் அந்த அகசி உணர்வு பெரும்படியாக அந்த உணர்வுகளை ஊற்றினார்களோ அந்த உணர்வுகள் அந்த தெற்கிலிருந்துதான் மீண்டும் இந்த இடத்திலிருந்துதான் இந்த உலகை காத்திடும் அந்த உணர்வுகளும் மீண்டும் கலந்து எழுகின்றது. அதற்குத்தான் இன்றைய இங்கே சொல்லக்கூடிய உணர்வுகளை ஞானத்தின் வழித்துறை குணர் காட்டிய வழியில் இந்த ஞானத்தின் வழித்துறையை பதிவு செய்து அதன் வழி கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த உணர்வுகளை நீங்கள் ஊற்றினால், இதை வளர்த்தால் அந்த குழந்தைகள் நாளை அந்த அகஸ்தியனை போன்று இந்த தத்துவத்தை இங்கே தெற்கிலிருந்து வெளிப்படுத்தி இதே தத்துவ உணர்வுகள் சிறுக சிறுக பெரிய இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளையும் அதை நீக்கக்கூடிய சக்தியாகவும் இது வளர்க்கும், அந்த தன்மைகள் வரும். ஆக அதே சமயத்தில் அந்த உணர்வுகள் விளைந்து விளைந்து எந்நாட்டவர்கள் அதை பெறக்கூடிய தகுதியும் உண்டாக்கும். ஆக உங்கள் வீட்டில் எத்தனையோ சாமி படங்களையும் தெய்வ படங்களையும் ஆராதனையினுடைய சிறப்பையும் பல ஞானத்துடைய தத்துவங்களையும் எத்தனை நிலைகளை வீட்டில் வைத்திருக்கின்றீர்கள் அது கற்பம் என்று தெரிந்தாலே இதுபோன்ற அந்த படங்களை ஒத்து பார்த்து கருவிலே வளரக்கூடிய குழந்தைகள் இதுபோன்ற அழகாக ஞானிகளாக உத்தம ஞானிகளாக அந்த ஆராதறிவு முருகா என்று சொல்லக்கூடிய நிலையில நஞ்சினை வெல்லக்கூடிய அறிவின் ஒளியாக கார்த்திகேய என்ற நிலையில் வளர வேண்டும் என்றும் உலகத்திற்கு வழிகாட்டியாக ஒளிபெறும் உணர்வாக அவர்கள் வர வேண்டும், எந்நாட்டவரையும் காக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும் என்று இப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் உருவாக்கினோம் என்றால் அவன் விளைந்து இந்த விஞ்ஞானத்தில் வரக்கூடிய நஞ்சின் தன்மையை நீக்கக்கூடிய சக்தியாக உருவாக முடியும். ஆக அவர்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, நாமும் அவர்கள் உணர்வுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் துணை கொண்டு நாமும் இந்த நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக நாமும் பெற முடியும். அதுக்கு இந்த கூட்டு தியானத்தின் மூலமாக கூட்டமைப்பாக எல்லோரும் சேர்ந்து இந்த அரும்பெரும் சக்திகளை அதிகமான அளவில் அழுத்தமான உணர்வுகளை நாம் வளர்த்து நாமும் இந்த உயர்ந்த நிலை பெற நாமும் தவம் இருக்க வேண்டும். இந்த மண்ணுலையில் நஞ்சினை வென்று உணர்வு ஒளியாக மாற்றி நாமும் அந்த பிறவிழா நிலை அடையக்கூடிய தகுதி பெற்று ஒளிபெரும் தன்மையாக நாம் பெற வேண்டும். ஆக நாம் முன் பெறுகின்றோம். ஆனால் இந்த உணர்வுகளை இங்கே பரவ பரவ சிறுக சிறுக விளைந்து நமக்கு பின் வரும் சந்ததியினரும் இதே உணர்வுகளை பெற்று அவர்கள் இந்த உலகை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக வளர்ந்து அவர்களும் பின் அங்கே அழியா ஒளி சேதம் பெறக்கூடிய அந்த தகுதிக்கு அவர்களும் வருவார்கள். நாம் முன் செல்கின்றோம், அவர்கள் பின் வருவார்கள். ஆக இது போன்ற உணர்வுகளை நாம் சிறிது பேருதான் இங்கே இதை கேட்கின்றார்கள் பின்பற்றுகிறார்கள் என்ன வேண்டியில்லை. இது லட்சக்கணக்கிலும் ஆகலாம், கோடிக்கணக்கிலும் ஆகலாம். அது இனம் இனத்தை வளர்க்கும். அது எந்த அருள் ஞானிகள் உணர்வு இங்கே பதிவாகி இது விளைகின்றதோ இது பெருக பெருக அது தன் இனத்தை வளர்க்கக்கூடிய நிலையிலாக வளர இதுபோன்ற தீமைகளை நஞ்சிகளை ஒளியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் வளரும். அது இந்த தெற்கிலிருந்தா வளரும். அது இதுபோன்ற நிலைகளை வளர்ப்பதற்காக அந்த ஞான குழந்தைகளை உருவாக்குவதற்காக கூட்டு தியானங்கள் அமைத்து இங்கே அனைவருமே இது ஒரு கட்டாயமாக வைத்து எந்தெந்த குடும்பங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அங்கே சென்று இந்த உணர்வுகளை அவர்களுக்குள் பாய்ச்சப்பட்டு அது தியானம் முடிந்தவன் அந்த குடும்பத்தில் இது படர வேண்டும், இங்கே தீமைகள் அகல வேண்டும், அங்கே குழந்தைகள் ஞான குழந்தைகளை வளர வேண்டும், உலகை காத்தின சக்தி அவர் வளர வேண்டும் என்று இந்த உணர்வுகளை நாம் செயல்படுத்தியே ஆக வேண்டும். இதை செயல்படுத்தி இந்த வேகத்திற்கு நாம் வர வேண்டும். ஏன்னால் இந்த வேகம் இருந்தால்தான் நீ வரக்கூடிய நச்சுத்தன்மையிலிருந்து நாமும் தப்பி மற்றும் தப்பி வைக்கக்கூடிய நிலைக்கு இந்த காட்டு மண்டலம் தூய்மையாக்கி அந்த உயர்ந்தங்களை உருவாக்க முடியும். நமது குருநார் காட்டிய வழியில் அதைத்தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த துணிவு அந்த நன்மைகள் பல செய்ய துணிவோம் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் இந்த பற்று நமக்கு வேண்டும். எல்லோரையும் நலம் பெற செய்யக்கூடிய சக்தியாக இந்த காட்டு மண்டலத்தை தூய்மைப்படுத்த முடியும் என்ற தன்னம்பிக்கை வேண்டும். அந்த துணிவோடு நாம் இதை செயல்படுத்துவோம். அதுக்குத்தான் உங்களுக்கு பௌர்ணமி தியானம் இதுபோன்ற எத்தனை வகைகளை அந்தந்த காலகட்டங்களில் முன்னோர்களை வின் செலுத்தி இப்படி அந்த தகுதியுடைய விண்ணினுடைய ஆற்றலை அதிகமாக நாம் பெற எத்தனை வழிகளை கொடுத்துள்ளோம். அந்த அமைப்புகளை நீங்கள் பயன்படுத்தி அந்த ஞானிகள் காட்டிய நமது குருநாள் காட்டிய அந்த அருள் வழியில் இந்த வாழ்க்கை வாழ்ந்து அந்த மெய் உணர்வுகளை நமக்குள் பெறச் செய்து எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக நாம் வர வேண்டும். இங்கே நான் சொல்லக்கூடிய உணர்வுகளை இது ஒரு குறிப்பாக எடுத்து அந்தந்த குடும்பங்கள் இதை செயல்படுத்தி இந்த உணர்வுகளை இதை கேள்விப்படாதவர்களுக்கும் இது தெரியாதவர்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுங்கள். அது தவம் இருக்கக்கூடிய நிலையை ஒவ்வொரு குடும்பத்திலும் இது நலம் பெறக்கூடிய சக்தியாக அவர் மகரிஷியின் அறுவட்டத்தில் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று இதை தலையாய கடமையாக எடுத்து செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் இதை கேட்க இந்த உபதேசத்தை கேட்க அவர்களுக்கு இது பதிவு செய்து அவர்களுக்கு இந்த உணர்வுகளை ஊட்டுங்கள். இங்கெந்த குடும்பங்களுக்கு என்னென்ன உணர்வுகளை நாம் பாய்ச்சினோம், தவம் இருந்தோம், அவர் எந்த நிலை பெற்றார்கள் என்பதை இது குறிப்பாக எடுத்து அவசியம் நீங்கள் எழுத வேண்டும். இது எழுதக்கூடிய நிலைகள் வந்தால்தான் இந்த குறிப்பு இது எழுத நமக்குள் இது வலிமைமிக்கதாக மாற இந்த வலிமையின் துணை கொண்டு நாம் மேலும் மேலும் இந்த உயர்ந்த சக்திகளை வளர்க்க முடியும். அது சாமிதான் செய்வார், குருநாதர் தான் செய்வார் என்ற நிலைகளுக்கு மாறாக சாமி சொன்ன வழியில் குருநாதர் காட்டிய வழியில் நாம் இதை செயல்படுத்துவோம். நாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த உலகை நலம் பெறக்கூடிய சக்தியாக உலக மக்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக அவசியம் நாம் இதை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் நன்றாக இருந்தால்தான் இந்த உலக மக்களும் சுபிட்சமாக மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இந்த உலகம் அதாவது உலக மக்களுடைய அனைவருடைய உணர்வுகளும் இந்த நமது உடலிலும் உண்டு. அங்கே மகிழ்ச்சி பெறும் நிலைகள் இருந்தால்தான் இந்த உடலான உலகமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நன்றாக நாம் வாழ முடியும், மகிழ்ந்து வாழ முடியும், இருளை போக்கிடும் சக்தியாக வளர முடியும். மகரிஷினால் அந்த அவர்கள் எப்படி உறவாடி ஒருவருக்கொரு மகிழ்ந்து அந்த தெளிந்த நிலையில் கொண்டு ஏகாந்தமாக வின் சென்றார்களோ அந்த நிலையை நாம் அனைவருமே இது பெற முடியும். இது போன்ற நிலைகளை ஒவ்வொருவரும் இது செயல்படுத்தி உணர் காட்டிய வழியில் நன்மைகள் பல செய்ய துணிவோம் என்று சொல்வது போன்று எழுத்து வடிவு கொண்டு வந்து உலக காத்தின சக்தியாக தெற்கிலிருந்து அந்த அகசியனோடு நாம் பிளந்து இழச் செய்து இந்நாட்டவரையும் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இந்நாட்டவரையும் பெறச்சிய ஒரு விரதமாக நாம் இதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நஞ்சினை வெல்லக்கூடிய சக்தியாக நம்முடைய உணர்வால் பேச்சால் மூச்சால் அந்த அலைகளை பரவச் செய்து உலகை காத்திடும் சக்தியாக நாம் அவசியம் வளர வேண்டும். இல்லை என்றால் இதை நாம் ஏனோ தானே என்று அலட்சியப்படுத்தினோம் என்றால் இந்த நஞ்சின் தன்மைகள் பரவ சிறுக சிறு நம்மளுடைய சிந்தனைகளை குறைத்து விஷத்தன்மையில் நம் மனித உடலை உருவாக்கிய அணுக்களை இது வீழ்த்த தொடங்கினால் மனிதன் அல்லாத நிலைகளுக்கு நாம் சென்று விடுவோம். பின் இது போன்ற நிலை கிடைப்பது எப்போது என்று சொல்ல முடியாது. அது வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் நல்ல நினைவு இருக்கும் பொழுது இது போன்ற உணர்வுகளை பக்குவப்படுத்தி நமது குணர் காட்டிய வழியில் நன்மைகள் பல செய்ய துணிவோம் என்று நாம் இந்த உலகை காத்திடும் சக்தியாக நாம் விளைய வைத்து நன்மை காத்து குடும்பத்தை காத்து நல்ல சந்ததிகளை உருவாக்கி அதில் வழி நாம் வாழ வேண்டும். இதை நாம் செயல்படுத்துவோம். அந்த சக்தி உங்களுக்கு உண்டு என்பதை குரு இந்த இடத்திலே தெளிவாக வழிகாட்டி இந்த சூழ்நிலைக்கு காரணத்தையும் இந்த நஞ்சுத்தன்மையை அதிலிருந்து விடுபடக்கூடிய அகசிய உணர்வு பெற வேண்டிய அவசியத்தையும் அந்த உணர்வை பெற்றால்தான் இதை மாற்றி அமைக்க முடியும். அந்த ஞானிகள் வாழ்ந்த கலாச்சாரத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றும் இதில் தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.
இப்ப உலக ரீதியிலேயே அமெரிக்கா மிக வன்மை பெற்றவன், எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய தன்மை பெற்றாலும் அவனுக்குள்ளும் கார் குண்டு வச்சிடறான், மனித குண்டை வச்சிடறான். அப்பனும் அவனும் இங்கிருந்து நான் ராக்கெட்ல ரேசரை பாய்ச்சி ஒரு நாட்டை நான் எப்படியும் அவன் செய்யக்கூடிய கண்டுபிடிக்க முடியும். அவன் பூமியில் இருந்தாலும் ரேசரை கயக்கி வச்சு அந்த இடத்த மாற்றி நான் குண்டை போட்டு நொறுக்க முடியும். அவன் உற்பத்திக்கான செய்வதை நான் காண முடியும். அவன் இருமாப்பா இருந்தாலும் அவனுக்குள் விளையக்கூடிய அனைத்து உள்ளுக்க பெரிய கட்டடத்துக்குள்ளுக்கு தெரியாம போய் குண்டை வச்சு வெடிச்சு வச்சிருக்க. அவன் வெடிக்கிறவனும் அவனும் சாகிறான். இதுல ஒரு பெருமை, நான் இத்தனை பேரை கொன்றேன் அப்படின்னு இந்த உணர்வு வரும்போது தன்னை மறக்கிறான், அங்க வெடிக்க வைக்கிறான். யார போய் பிடிக்கிறது? இதுக்கு மூலமே இந்த 42 போர்ல ஜப்பான்காரன் தற்கொலை படை உருவாக்கினான். அது உருவாக்கியது அதனுடைய உணர்வுகள் உலக நிலைக்கு வந்தது, கொரியாவில் வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் இதே போல அமெரிக்காவை எதிர்த்து வரப்பட போகும்போது இது பேர் வர மாட்டேங்க, கொரியா வியட்நாம் இதெல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்காக்காரன் வெடிச்ச குண்டுகளை அந்த குடியிலிருந்து படிகிறது, வெடிச்ச குண்டுகளை இரும்பு எழுத்தி சேர்த்து கொண்டு அவன் தான் அதுதான் வெள்ளாம. ஆனால் இவனை வீழ்த்த ரஷ்யக்காரர் கொடுக்க அவனை வீழ்த்த இப்படி இது நிறைகள் இருந்து இப்படித்தான் கலாச்சாரங்கள் வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டையும் அழித்திடும் நிலைகள் வளர்ந்தாலும் இன்று ஜெர்மனியை அழித்து விட்டோம் என்ற நிலைகளை இனி எதிரி இல்லைங்கிற நிலையும் இன்னைக்கு அமெரிக்கா அது பண்ணாலும் கட்டடம் பெரிசா இருந்தாலும் எலி கரும்புவது போன்று இன்று அவனுக்குள்ளேக்கே இந்த விஷத்தன்மைகள் பரவுது. ஆக அவன் வைத்திருக்க கட்டடங்கள் இதெல்லாம் நாலாம் மூலைக்கு இந்த விஷத்தன்மையை பரப்புனாலும் எல்லாம் போகுது. ஏனென்றால் இன்று விஞ்ஞான அறிவிலே விஷத்தின் தன்மையை பயன்படுத்த நிலைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா பூச்சியை கொள்றோம், அதே மாதிரி அது தவறிட்டா மனிதனை கொள்ளுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அது விட்டாச்சுன்னா இந்த ஊர்ல இப்படி போட்டாச்சுன்னா சரியா போகுதுங்கிறான். இப்படித்தான் இந்த கலாச்சாரம் விஷத்தன்மைக்குள் சிக்கி இந்த உலகமே நச்சுத்தன்மையின் மாயும் நிலைகள் வருது. அதிலிருந்து மனிதனுக்குள் இந்த எண்ணங்கள் ஊடுருவிதான் அதை செயல்படுத்துகின்றது. மனிதன் அசுரனாகின்றான். ஆக அந்த அசுர சக்தியை நாம் மாற்றுவதற்கு நாம் நமது குருநாதர் காக்கிய நிலைகளில் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் தோன்றுவது போல நமது நாட்டில் தோன்றிய முதல் மனிதனான நிலைகள் விண்ணுலக ஆற்றலை தனக்குள் அகசியம் கண்டுணர்ந்தான். உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக இன்று நிலை கொண்டிருக்கின்றான். இதை எந்நாட்டவன் கண்டுணர்ந்தாலும் இருளை போக்கி ஒளியின் சிகரமாக என்றும் வாழ்வது போன்று நம் தென்னாட்டிலே மீண்டும் இதை தலைக்கின்றது. எந்நாட்டிலும் இல்லை, தென்னாட்டிலேதான் இந்த கலாச்சாரங்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் கலந்த நிலைகள் இந்த கலாச்சாரங்கள் வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் இப்போது கருவிலே வளரும் குழந்தைகளுக்கு நகைச்சின் உணர்வை அங்கே உணர்த்துவதும் உணரச் செய்வதும், அவர்கள் வளர்ந்தால் அதனின் மெய்ப்பொருளின் நிலைகளை நாமும் பெறலாம். அந்த உணர்வின் தன்மை இங்கே படரவும் செய்யலாம். அதை நாம் வளர்த்தல் வேண்டும். ஆகவே நாம் தியானத்தில் இருக்கிறவங்க எந்த குடும்பத்தில் நாம் தொடர்கொண்டாலும் அந்த குடும்பத்தில் கர்ப்பத்தில் இருக்குதுன்னா அந்த குழந்தைகள் இப்படி எல்லாம் வளரணும் என்னங்க, நாம லட்சியம் படம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அழகான குழந்தையா இருக்கணும், மகாலட்சியம் போல இருக்கணும், மகா சரசி போன்ற சர்வ ஞானம் பெறணும், ஆறாவது அறிவு பெற்ற அறிவின் தன்மை கொண்டு இருளை போக்கும் மெய் ஞானின் உணர்வை பெறணும், இப்படி எல்லாம் சொல்லிங்க. நாம் வந்த வழியிலேயே அதை நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கணும், அந்த மகிழ்ச்சியின் உணர்வு பெறணும், இந்த குடும்பத்தை ஒற்றுமையாகும் சக்தி இந்த குழந்தையின் கருவில விளையணும், உலகம் ஒன்றி வாழும் இந்த உணர்வின் சக்தி அந்த குழந்தையின் கருவில விளையணும், இதெல்லாம் எண்ணி சொல்லும். அந்த குழந்தை வளர 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 இந்த தென்னாட்டில் வளர இந்த குழந்தை எந்நாட்டவரும் காக்கும் சக்தியாக வளரும் என்று விண்ணுலக ஆற்றலை கண்டுணர்ந்தானோ, அதே போல எந்நாட்டவரும் விண்ணுலகை பெறும் தன்னையும் மண்ணுள்ளில் வரும் நஞ்சினை வெல்லும் சக்தியும் பின்வரும். நாம் முன் செல்கின்றோம், பின் வருவோருடைய நிலைகளும் அதை செல்லும். ஏனென்றால் இனம் இனத்தை தான் வளர்க்கும். எதிலே எடுத்துக்கொண்டாலும் ஒரு செடி வளர்ந்தால் தன் இனத்தை வளர்க்கின்றது, தன் இனத்தின் சக்தி தன் வித்திற்கே உணவு கொடுக்கின்றது. இதே போலதான் தீமையின் விளைவை மனிதனுக்குள் இழைத்துவிட்டால் அந்த உணர்வின் தன்மை அது தன் இனத்திற்கு அந்த உணர்வின் தன்மை ஊட்டி அந்த தீமையின் விளைவை மனிதனுக்குள் இயக்க செய்து இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீட்டுதல் வேண்டும். தயவுசெய்து நம்ம இந்த 50 பேர் மட்டும் நீங்க நினைச்சாங்க, இந்த 50 பேர் 50 லட்சத்தையும் 50 கோடியும் நீங்க உருவாக்க முடியும். அதனால இதை நாமோ இதையெல்லாம் செல்லால் செயலால் நீங்கள் செயல்படும் போது இரவிலே தூங்கச் செல்லும் போதால் அந்த ஆத்மசுத்தி என்ற நிலைகள் எடுத்து இதை உங்களால் முடிந்த மட்டும் இந்த உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்க எழுதுங்க, தியானம் பண்ணுங்க, எழுதுங்க. உங்க வாழ்க்கையில் வந்த தீமைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்ற இப்ப உபதேசித்த உணர்வை கருத்தில் கொள்ளும் இந்த நினைவினை உங்களுக்கு வளர்த்துக் கொள்ளும் சொல்றது. இதுவே நாம் வளர்த்து இந்த நிலைகள் ஒவ்வொருத்தரும் இந்த உணர்வு வளர இந்த எண்ணங்கள் வளர இதில் நாம் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய வளரச் செய்வதும், நாம் அந்த குடும்பத்தில் நாம் சொல்ல வேண்டாம் அந்த குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நிலைகளே இது. நீங்க நம்ம கூட்டு தியானம் வைக்கும் போதெல்லாம் நாம் பார்க்கும் குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கும், நாம் பார்க்கும் தொழில் எல்லாம் நல்லா இருக்கும்னு, அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கும்னு எப்படின்னு இந்த தவத்தை நீங்க தியானம் இருந்து முடிஞ்சோன்னு கொஞ்ச நேரம் இதெல்லாம் சொல்லுங்க. இது தவத்துக்கு சமம். இதையெல்லாம் அதிகமாக பெருக்கி நாம் இதெல்லாம் வளர்ச்சி ஆகிட்டு வரணும். ஏன்னா இந்த வேகம் நம்மளுக்கு வேணும். நாம் அதை பற்றுடன் பற்றணும், எல்லாரும் பெற செய்யணும். அப்ப அந்த பற்று உங்களுக்கு பெறவே மற்றவங்களுக்கு பெற செய்யும், அந்த பற்று நமக்குள்ளே வளரும், அவர்களும் அதே பற்றை வளர்க்க இது முடியும். அதனால இதையெல்லாம் நாம இதை மகிழ்ச்சி நலசக்தியை தியானிப்போம், அந்த சக்தியை பெறுவோம், எல்லோரும் நலமாக நாம தவம் இருப்போம். மீண்டும் இதே போல ஒவ்வொரு குடும்பங்களையும் நாம் அங்கங்கே இங்க வந்தவங்க அந்தந்த தியானங்கள் எடுக்கும்போது இந்த துணிவு வேணும், எல்லாரும் நல்லா இருக்க வேணும், அவங்களுக்கு மகிழ்ச்சி நலசக்தி பெறணும் அப்படிங்கிற இந்த துணிவை நாம வளர்க்க முற்படணும். நாம் அங்கிருந்து அந்த நிலைகளை பரப்பும் போது நாம் அனைவரும் ஓர் எல்லை அடைகின்றோம். அப்ப அந்த பவுர்ணிமை நாளிலிருந்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கு நாம இதை தியானிக்கிறோம். இது பெற முடியும். ஏன்னா இதை நீங்க இப்ப வந்தவங்கெல்லாம் இங்க வராதவங்களுக்கெல்லாம் இதை சொல்லி நீங்க கேட்டு வந்த நாம இத வழியில நடக்கணும், நாம இதை பெறணும்ங்கிற வகையில நீங்க எடுத்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்தாலும் சொல்ல முடியறதில்ல, அதனால நீங்க இதை எடுத்து அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க நலம் பெற வேண்டிய தியானிங்க, தவம் இருங்க, இதை நாம இதை பரப்பிக்கிட்டே வரணும். அதை நாம இதை நாம ஒழுங்குபடுத்தி நீங்க இங்க வந்தவங்கெல்லாம் இதை எழுதணும். ரெண்டாவது இன்னொன்று என்ன எழுதணும், நாம தவம் இருந்தோம், அந்த குடும்பம் நல்லா இருந்தது அப்படிங்கறத அதையும் நீங்க ஏற்றில புரியுங்க. இதை வழக்கத்துக்கு வரணும். ஏன்னா சாமிதான் செய்யறதுக்கு முன்னாடி சாமி சொன்ன வழியில அந்த குரு அருளை பெற முடியும், மகிழ்ச்சியின் அருளை பெற முடியும், எல்லாரும் நல்லா இருக்க செய்ய முடியும். இந்த நம்பிக்கையை நம்ம வளரணும். எப்படி இருந்தாலும் நாம அடிக்கடி இந்த தியானித்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லணும். இப்ப இந்த இதுல தம்பி டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில தங்காசியில ராமராஜ் தவால் எழுதியிருந்தாரு. அவங்களுக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருந்தது. இப்ப அதன் வழியில தியானத்துல அவங்க குழந்தை கிடைச்சிருக்குது. நம்ம எல்லாம் அந்த கூட்டு தியானத்தை அந்த குழந்தைகளுக்கு இந்த சக்தி பெறணும். ஏற்கனவே அவங்க செய்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஞான குழந்தைய வளர்றதுக்கு அதை செய்யணும். இதே மாதிரி எந்த குடும்பத்தில் நம்ம தியான வழியை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நிலைகளை வளர செய்யணும். ஏன்னா இந்த கருவில் அந்த குழந்தையை வளர செய்தாதான் அந்த உலக அறிவும் உலக ஞானமும் அதில் வளர்த்து வரும். நாம இந்த சக்தியை உலகத்துக்கு பயன்படுத்தணும். நமக்கு மட்டும் இல்லை, உலகம் நல்லா இருந்தா நாம் நல்லா இருக்கிறோம். உலகம் நல்லா இருக்கணும் போது இந்த உடலான இந்த உலகத்துக்குள் அந்த எல்லா உலகம் நல்லா இருக்கணும் உணர்வுகள் இங்கே விளையுது. அதை நாம பின்பற்றணும்.